அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 13 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோத்தாபய ராஜபக்சாவிடம் சட்ட விரோத ஆயுத கிடங்கள் குறித்து சிஐடி போலீசார் விசாரித்துள்ளது குறித்த செய்திகள்.
While CID is conducting further investigation, it was required to record a statement from former Defence Secretary Mr. Gotabaya Rajapaksha.
வட இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் போர்க்காலத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக சுயாதீன விசாரணை வேண்டும் என்று கோரியிருப்பது குறித்த செய்திகள். இன்னும் சில மணி நேரங்களில் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடங்க உள்ள நிலையில் போட்டிகள் குறித்து இலங்கை அணியின் கேப்டன்,
you know, whoever who plays, you know, best cricket will obviously go on to win, but I think you know, we have a slight advantage, you know, we got used to the conditions and we have a fair bit of idea.
தமிழகத்தில் நடைபெற்ற ரயில் விபத்து குறித்தும் ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்போர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
யுக்ரைனில் வரும் சனிக்கிழமை இறுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் அங்கு மேலும் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் டோனியஸ்க் மற்றும் லுஹான்ஸ் நகரில் பீரங்கி குண்டு வீச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 24 மணி நேரத்தில் தமது இராணுவத்தில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 40 பேர் காயமடைந்துள்ளதாக யுக்ரைனிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டெபால்சீவ் நகரை சுற்றி மிக கடுமையான சண்டை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அங்கு ரஷ்ய ஆதரவாளர்கள் அரச படையினரை சுற்றி வளைக்க முயற்சித்து வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லிபியாவில் எகிப்திய கோப்டிப் கிறிஸ்தவர்கள் என்று 21 பேரின் படங்களை எகாத் ஆயுததாரிகள் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள நிலையில், லிபியாவிலிருந்து எகிப்தியர்களை விமானத்தின் மூலம் மீட்டுச் செல்ல உதவுவதற்கு எகிப்து அதிபர் அப்துல் ஃபாட்டா அல் சீசி முன்வந்துள்ளார். செம்மஞ்சள் நிற உடைகளை அணிந்த ஆண்கள் கருப்பு துணி அணிந்தவர்களால் கடற்கரையோரமாக கொண்டு செல்லப்படுவதை அந்த படங்கள் காட்டுகின்றன. எகிப்திய கொப்டிப் திருச்சபையினரால் முஸ்லிம் பெண்கள் கடத்தி சித்திரவதை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் முகமாக இவர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய அரசு இயக்கத்துடன் தொடர்புடைய அந்த இணையதளம் விவரித்துள்ளது.
ஈராக்கின் மேற்கு நகரான அல் பக்தாதியை கட்டுப்பாட்டில் எடுக்க இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஈராக் அரசு படையினருடன் கடும் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அல் பக்தாதியை அண்மித்துள்ள ரமாதி பகுதியில் 300 அதிகமான அமெரிக்க மரைன் படையினர் நிலை கொண்டுள்ளனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் கடந்த வியாழக்கிழமை அல் பக்தாதி நகர் மீது தாக்குதல் நடத்தி நகருக்குள் முன்னேறியுள்ளனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தானில் வடமேற்கே பெஷாவர் நகரில் ஷியா பள்ளிவாசல் மீது தற்கொலை ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 19 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆயுததாரிகள் 4 பள்ளிவாசலுக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தங்களை தாங்களே வெடித்துக் கொண்டதாக போலீசார் கூறுகின்றனர்.
நைஜீரியாவை தளமாக கொண்டு இயங்கும் ஜிகாதி குழுவான போகோஹராம் முதல் தடவையாக சாட் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. போகோஹராம் போராளிகள் இரவில் மோட்டார் படகு மூலம் சாட் ஏரியை கடந்தனர் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அங்கு ஏரிக்கரையோரம் அமைந்திருக்கும் நகுபாகோ என்ற கிராமத்திற்குள் நுழைந்த அவர்கள் கிராமவாசிகளை கொலை செய்ததோடு வீடுகளையும் எரித்துள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் அந்த கிராமத்தின் தலைவரும் ஒருவர். இந்த இஸ்லாமியவாதிகள் தாக்குதலை சாட் நாட்டு துருப்புக்கள் முறியடித்துள்ளதாக கூறப்படுகிறது.
மியான்மரில் வடகிழக்கே ஷான் மாநிலத்தில் கிளர்ச்சி இராணுவத்திற்கும் அரச படையினருக்கும் இடையே நடந்த கடுமையான மோதல்களில் பெருமளவான உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. கொகாங் இனக்குழு கிளர்ச்சியாளர்களுடன் கடந்த 4 நாட்களாக நடந்த மோதல்களில் 47 படைவீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 73 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சீன எல்லைக்கு அருகே கிளர்ச்சி குழுவின் நிலைகளை இலக்கு வைத்து பர்மிய இராணுவம் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சீனாவில் நாடு கடந்து வாழும் கிளர்ச்சி குழு தலைவர் ஒருவர் நாடு திரும்பியிருந்த நிலையிலேயே இப்போது மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன.
ஏமன் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் மேலும் மோசமடைந்து வருவதைத் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கும் தனது தூதரகத்தை சவுதி அரேபியா மூடுவதற்கு அறிவித்துள்ளது. தனது தூதரக அலுவலர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப் போவதாக சவுதி தெரிவித்துள்ளது. ஏழ்மை நிறைந்த தனது தெற்கத்திய அண்டை நாடான ஏமனில் சவுதி அரேபியா முக்கிய பங்காளியாக வந்திருக்கிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சவை இன்று சிஐடி போலீசார் விசாரித்திருக்கின்றனர். யுத்த காலத்தில் சட்டவிரோதமாக ஆயுத கிடங்குகளை வைத்திருந்ததான குற்றச்சாட்டின் கீழ் இவர் விசாரிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இன்றைய விசாரணையின் போது கோட்டாபய ராஜபக்சவிடம் என்ன கேட்கப்பட்டது என்று காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன்னா அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
CID had initiated investigation on the floating armory, and apart from that, another armory was discovered from the premises of BMICH. So while CID is conducting further investigation,
சிஐடி போலீசார் இலங்கையில் கால் துறைமுகம் அருகே மிதக்கும் ஆயுத கிடங்கு மற்றும் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டரங்கில் இருந்த மற்றொரு ஆயுத கிடங்கு குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நடமாடும் சிஐடி போலீசார் இது குறித்து மேல் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதில் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோதாபய ராஜபக்சவிடம் ஒரு வாக்குமூலம் வாங்க வேண்டியிருந்தது. எனவே அவரது சொந்த வீட்டுக்கு 2 சிஐடி அதிகாரிகள் சென்று அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றனர் என்றார் அஜித் ரோஹன. இந்த விசாரணையின் போது கோட்டாபய ராஜபக்சே என்ன தகவல்களை தந்தார் என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
actually according to earlier we recorded a statement from the additional secretary of the ministry of defense and urban development. She has mentioned that as authorized by the former defense secretary.
உண்மையில் இதற்கு முன்னதாக பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கூடுதல் செயலாளரிடம் நாங்கள் ஒரு வாக்குமூலத்தை பெற்றோம். அவர் தனது வாக்குமூலத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலரின் உத்தரவுப்படிதான் தான் இந்த ஆயுத கிடங்குகளுக்கு அனுமதி தந்ததாக கூறியிருந்தார். எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் கோட்டாபயவிடம் எழுப்பினோம். அவர் இந்த விஷயத்தில் ஒரு பகுதி வாக்குமூலத்தை மட்டுமே தந்தார். பின்னர் அவர் பொருத்தமான ஆவணங்களுடன் ஒரு முழுமையான வாக்குமூலத்தை தன்னால் அளிக்க முடியும் என்று கூறினார். எனவே இந்த வாக்குமூலம் பெறும் முயற்சியை இன்று அதிகாரபூர்வமாக நாங்கள் இடையிலேயே முறித்துக் கொண்டு மீண்டும் இந்த விஷயம் குறித்து அனைத்து ஆவணங்களையும் கோட்டாபய அவர்கள் பெற்ற பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பெறச் செல்வோம் என்றார் ரோஹன. இந்த வழக்கில் கோட்டாபய அவர்களும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
we cannot say anything at the moment because we record all the statement in respect of the witnesses and parties concerned. Then thereafter we send all extract files to
இது குறித்து இப்பொழுது எதுவும் சொல்ல முடியாது. இப்பொழுது நாங்கள் சாட்சிகளிடம் வாக்குமூலத்தை மட்டுமே பெற்று வருகிறோம். அதன் பின்னர் சட்ட அதிபரிடம் இது குறித்த அனைத்து கோப்புகளையும் அனுப்புவோம். இந்த விஷயத்தில் மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவரது கையில் தான் இருக்கிறது என்றார் ரோஹன. இந்த விஷயத்தில் வேறு யாரிடம் நீங்கள் விசாரணைகளை நடத்தி இருக்கிறீர்கள், வேறு யாராவது குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்களா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
ஏற்கனவே
நாங்கள் அவாண்ட் கார்டு நிறுவனத்தின் தலைவரிடமும் மற்றும் ரத்னலங்கா பாதுகாப்பு சேவைகள் நிறுவனத்தின் தலைவரிடமும் விசாரணைகளை நடத்தியிருக்கிறோம். மேலும் இந்த இரு நிறுவனங்களிலும் தனியார் ஆயுத கிடங்குகளை நடத்தி வருபவர்களிடமும் விசாரணைகளை நடத்தி பல வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறோம் என்றார் அவர். இந்த ஆயுத கிடங்குகளில் கிடைத்த ஆயுதங்கள் எவ்வளவு பெரியவை அல்லது ஆபத்தானவை என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
AT-4S, SLR, MPMG, light machine guns, shotguns, repeater shotguns, so such type of weapons had been
T-56, SLR, MPMG, இலகுரக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஷாட்கன்கள் போன்றவை இந்த ஆயுத கிடங்குகளிலிருந்து மீட்கப்பட்டன என்றார்
காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன்னா அவர்கள் அளித்த செய்தி. இலங்கை போரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை புரிந்தவர்களுக்கு எதிராக சுதந்திரமானதும் நம்பகத்தன்மை உள்ளதுமான விசாரணைகள் நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று போரினால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் கூறியிருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுடன் நமது ஒவ்வொரு செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
100 மேற்பட்ட பெண்களும் 20 பொது அமைப்புகளும் இணைந்து கையெழுத்திட்டு தங்களின் கோரிக்கையை மகஜர் வடிவில் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த மகஜர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறைகளில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியிலும் பல்வேறு ஆணைக்குழுக்கள் மற்றும் விசாரணைகளில் பங்கெடுத்தவர்கள் என்ற வகையிலும் தாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்ட உள்ளூர் நடவடிக்கைகளில் தோல்வி கண்ட நிலையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்தினால் நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கை முக்கியத்துவம் பெறுவதாக அவர்கள் அந்த மகஜரில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுபற்றி இந்த மகஜரில் கையெழுத்திட்டிருப்பவர்களில் ஒருவரும் பெண்கள் செயற்பாட்டு வலை அமைப்பின் முக்கியஸ்தருமாகிய ஸ்ரீன் சரூர் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
ஐக்கிய நாடுகள் பாவனத்தால் உருவாக்கப்பட்ட குழு விசாரணை நடத்தி இருக்கிறது. இலங்கையின் யுத்த குற்றம் தொடர்பாக நிறைய பெண்கள் உள்நாட்டில் மட்டுமில்ல வெளிநாட்டிலையும் இந்த விசாரணை குழுவுக்கு தங்களது வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை இலங்கையில இருக்கிற அறிக்கை மாதிரி இல்லாமல் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிறைய அம்மாமார் தங்களோட பிள்ளைகளை காணாமாக்கி போட்டு, அக்காமார் தங்களோட கணவன்மார துளச்சி போட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு வேணும் என்று சொன்னால் இந்த அறிக்கை மார்ச் மாசம் 28 மனித உரிமை கவுன்சிலில் டேபிள் பண்ணப்பட வேண்டும்.
இதேவேளை இலங்கை அரசாங்கத்திடம் நீங்கள் இது தொடர்பில் என்ன கேட்டிருக்கின்றீர்கள் என்று அவரிடம் மீண்டும் வினவினேன்.
ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துல வலிந்து காணாம போறவர்கள் சம்பந்தமாக ஒரு நிபுணர் குழு இருக்குது. அவங்க கன காலமா இலங்கைக்கு வரணும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு விசா கொடுக்கப்படையில அதையும் கொடுத்து இந்த ரிப்போர்ட்டையும் டேபிள் பண்ணி சர்வதேசத்தோட சேர்ந்து ஒரு நீதி கிடைக்கும் விதமாக ஒரு ஒரு ட்ரைபியூனல் வந்து செய்ய வேண்டும் என்றுதான் நாங்க கேட்கிறோம். அதாவது புதுசா வந்து அரசாங்கமும் சொல்லிக் கொண்டிருக்குது சமாதானம் முழுநக்கம் உண்மை கூறுதல் என்று சொல்றது. இதெல்லாம் நடக்கணும் என்று சொன்னால் முதலாவது நீதி கிடைக்கணும். யாரு இந்த பிள்ளையை செஞ்சவங்க என்று அறிந்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தாத்தான் இது இன்னொருக்கா திருப்பி நடக்காது. இல்லைன்னு சொன்னா என்னதான் நாங்க முழுநக்கம் சமாதானம் உண்மை கூறுதல பத்தி கதைத்தாலும் இந்த பிள்ளை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் நாட்டில இந்த வன்முறை கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றுதான் நாங்க சொல்றோம்
என்றார் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பை சேர்ந்த ஸ்ரீன் சரூர் அவர்கள். இதேவேளை விசாரணைகளின்றி நீண்ட நாட்களாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பில் புதிய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்து பிபிசியிடம் கருத்து வெளியிட்ட புதிய நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் 182 பேர் பல்வேறு சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு வார காலத்தினுள்ளே சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள் தொடர்பில் விவரங்களை தேடிய போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 182 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிந்து கொண்டேன். இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பதை ஆய்வு செய்து 2 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குழு ஒன்றை நான் நியமித்திருக்கின்றேன். நீதி அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம், சிறைச்சாலை திணைக்களம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த குழுவின் அறிக்கை கிடைத்ததும் குற்றம் சுமத்தப்பட முடியாதவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள். குற்றம் சுமத்தத்தக்க வகையில் சாட்சியங்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள். இதேவேளை காணாமல் போயுள்ள ஒரு மகனின் தாயாரும் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் குரல் கொடுத்து செயற்பட்டு வந்தவருமாகிய ஜெயக்குமாரி பாலேந்திரன் அவர்கள் கடந்த 10 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற தனது 15 வயது மகளை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இது பற்றி தகவல் தெரியுமா என அமைச்சரிடம் கேட்டபோது இவரை பற்றிய தகவல்கள் சட்டமாதிபர் திணைக்களத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். விதவை தாயாராகிய ஜெயக்குமாரி பாலேந்திரன் அவர்கள் அவருடைய 14 வயது மகளுடன் கடந்த வருடம் மார்ச் மாதம் கிளிநொச்சியில் வைத்து பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மகள் விபூஷிகா நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்திய செய்திகளை பார்க்கும் முன்பாக ஒரு கிரிக்கெட் செய்தி. இன்னும் சில மணி நேரங்களில் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் துவங்க இருக்கின்றன. இந்த போட்டிகளை இணைந்து நடத்தும் நியூசிலாந்தை எதிர்த்து இலங்கை அணி களமிறங்கியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இன்னும் சில மணி நேரத்தில் துவங்கவுள்ள கிரிக்கெட் உலகக்கோப்பையின் முதல் நாள் போட்டியில் இலங்கை அணி நியூசிலாந்தை எதிர்த்து விளையாட உள்ளது. காலனி ஆட்சியாளர்களால் இலங்கை தீவில் அறிமுகப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் 1990களில் மிக முக்கிய விளையாட்டாக மாறியது. இந்திய துணைக்கண்டத்தில் 1996 நடைபெற்ற உலகக்கோப்பையை அர்ஜுனா ரணதுங்க தலைமையிலான அணி வென்றது. முத்தையா முரளிதரன், அரவிந்தடி சில்வா, சனத் ஜெயசூரிய உட்பட இலங்கை வீரர்கள் கிரிக்கெட் உலகில் மிகவும் ரசிக்கப்படும் வீரர்களாக மாறினர். கடந்த 2007 மற்றும் 2011 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளின் இறுதிப் போட்டிகளில் விளையாட இலங்கை தகுதி பெற்றும் அதனால் கோப்பையை வென்றெடுக்க முடியவில்லை. நடப்பு T20 சாம்பியனான இலங்கை அணி இந்த உலகக்கோப்பைக்கு தயாராக நியூசிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அந்த பயணம் வெற்றிகரமாக அமையவில்லை. இருந்தும் காயம் காரணமாக அணியிலிருந்து விலகியிருந்த வேகப்பந்து வீச்சாளர் லசிந்த் மாலிங்கா மீண்டும் அணியில் இணைந்துள்ளார். உலகக்கோப்பையில் அவர் களமிறங்குவார் என்பதை இலங்கை அணி உறுதிப்படுத்தியுள்ளது. முதல் போட்டியை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள அணி தயாராகி வருவதாக கூறுகிறார் அணித்தலைவர் அஞ்சலா
மெத்யூஸ்.
உலகக்கோப்பை போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பே நியூசிலாந்துக்கு வந்து கிரிக்கெட் விளையாடியது நன்றாக இருக்கிறது. நாளையிலிருந்து யார் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இருந்தும் எங்களுக்கு சில சாதகமான அம்சங்கள் இருக்கின்றன. இங்கிருக்கும் நிலைமைகள் எங்களுக்கு பழகி போய்விட்டன. ஆடுகளங்கள் குறித்தும் எங்களுக்கு பரிச்சயம் இருக்கிறது. நாங்கள் ஆக்ரோசமாக நியூசிலாந்துக்கு எதிராக ஆட வேண்டும். நியூசிலாந்து அணியும் மிகவும் சிறப்பாக விளையாடி வருகிறது. அவர்கள் சமீப காலங்களில் எங்களுக்கு எதிராக அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எங்களது அணியின் சாதகமான அம்சங்களை முன்னிறுத்தி நாங்கள் விளையாட வேண்டும்
என்றார் இலங்கை அணி தலைவர் அஞ்சலோ மெத்யூஸ். இலங்கை அணியின் பேட்டிங்கின் முதுகெலும்பாக இருந்த மஹில ஜெயவர்தனவிற்கும் சங்கக்காரவிற்கும் இந்த உலகக்கோப்பை போட்டிதான் கடைசி உலகக்கோப்பை போட்டியாக இருக்கும். 20-20 போட்டிகளின் தாக்கம் காரணமாக 50 ஓவர்கள் போட்டிகளின் வேகம் அதிகரித்துள்ளது. இந்த போட்டிகள் குறித்து ரசிகர்களிடம் அதிக ஆர்வம் இருப்பது போலவே முன்னாள் வீரர்களிடமும் இருக்கின்றது. அணியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து பேசிய 1996 உலகக்கோப்பையை வென்று கொண்டு வந்த அர்ஜுன ரணதுங்க காலிறுதி போட்டிகளில் இருந்துதான் உண்மையான சவால் ஆரம்பிக்கும்
என்றார்.
கடந்த காலங்களில் முகம் கொடுத்த தோல்விகளை மறந்து நமது அணி நம்பிக்கையுடன் போட்டியில் பங்கு பெற்ற வேண்டும். காலிறுதி போட்டிகளில் இருந்துதான் நமக்கு பிரச்சனைகளை முகம் கொடுக்க நேரிடும். அதில் தோல்வியுற்றால் நாம் போட்டியிலிருந்து வெளியேற நேரிடும். நல்ல வீரர்கள் நமது அணியில் இருக்கிறார்கள். எனவே ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டும்
என்றார் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்து இந்த வருடம் 11வது கிரிக்கெட் உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துகின்றன. போட்டிகள் பிப்ரவரி 14 முதல் மார்ச் 28 வரை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரு நாடுகளிலும் நடைபெறும். போட்டிகள் சமமாக பிரிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவில் 7 மைதானங்களிலும் நியூசிலாந்தில் 7 மைதானங்களிலுமாக மொத்தம் 14 மைதானங்களில் நடைபெறவுள்ளன.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். தலைநகர் டெல்லியில் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் பள்ளியில் இன்று காலை திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அடிக்கடி தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து டெல்லி காவல்துறை ஆணையரை பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கின்றார். இதுகுறித்து நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
டெல்லியில் கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் ஸ்தாபனங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் தொடர்பாக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். டெல்லி காவல்துறை ஆணையாளர் BS பாசியை இன்று வெள்ளிக்கிழமை நேரில் அழைத்து இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி கோரிய மோடி இப்படியாக உத்தரவிட்டுள்ளார். மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய BS பாசி இந்த தகவலை கூறினார். மேலும் தொடர் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாகவும் இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது பிரதமருக்கு தான் எடுத்துரைத்ததாகவும் BS பாசி குறிப்பிட்டார். இன்று டெல்லியில் சிறார்களுக்கான உதவி அளிக்கும் கிறிஸ்தவ ஸ்தாபனமான பள்ளிக்கூடம் ஒன்றில் வன்முறை சம்பவம் நடைபெற்றதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருடப்பட்ட பொருட்கள் குறித்தும் அவை தொடர்பான விசாரணைகளையும் டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 3 மாதங்களில் நடைபெறும் 6வது சம்பவம் இது என்பதால் பிரதமர் மோடியே நேரடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. எனினும் டெல்லி காவல்துறை இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை திருட்டு வழக்குகளை மட்டுமே பதிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தில்ஷாத் கார்டன் பகுதியில் அமைந்திருக்கும் புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 2 அன்று முதல் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதுகுறித்து விளக்கம் அளிக்க கோரி டெல்லி காவல்துறை உள்ளிட்ட பலருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே சென்ற மாதத்தில் நோட்டீஸ் ஒன்றும் அனுப்பியுள்ளது. எனினும் இந்து தேசியவாத அரசாங்கம் ஆட்சியில் உள்ள நிலையில் கடும்போக்கு இந்து அமைப்புகள் இவ்வாறான தாக்குதல் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கிறிஸ்தவ குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன. இது குறித்து டெல்லி புனித குடும்ப மருத்துவமனையின் துணை இயக்குநர் மற்றும் முன்னாள் டெல்லி தமிழ் கத்தோலிக்க மறைப்பணியின் பொறுப்பாளரான ஆரோக்கியதாசிடம் கேட்டேன்.
தாக்குதலுக்கு முன்பாகவே வந்து அரசாங்கத்தின் நோக்கம் என்னவாக இருந்தால், கிறிஸ்துமஸ் நாள் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் பிரதமருடைய பிறந்த நாள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த நாடு முழுவதுமே அதற்கு எதிராகவும் குறிப்பாக இந்த அரசாங்கத்திலேயும் பார்லிமெண்ட்லையும் சொல்லி சரியான எதிர்ப்பு இருந்தது. அப்பவே வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு கொடுத்து விட்டார்கள். அதிலிருந்து தான் நான் பார்க்கிற பொழுது அந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய நோக்கம் என்ன, இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே
முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கீங்களா?
பெங்களூரிலே அனைத்து ஒரு குறைந்தது 140 ஆயர்கள் ஒன்றாக கூடி அங்கே எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். மேலும் அந்தந்த இடங்களிலே வந்து விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்டப்படியாக எடுப்பதற்காக அந்த அணுகுமுறையை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைவர்களும் இணைந்து இந்த சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கும்படிக்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இதற்கான தீர்வு நடக்கும் என்பதை நான் ஆழித்தனமாக நம்புகிறேன்.
இந்த தீர்வுங்கிறது வந்து என்ன மாதிரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு?
இந்த தீர்வு எப்படி நிறைவேறும் என்றால், இப்ப புதியதாக வந்திருக்கின்ற இந்த தலைநகரத்தில் இந்தியாவின் தலைநகரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமானது கண்டிப்பாக வந்து ஒரு பொதுவான ஒரு அரசாங்கமாகவும் மத ரீதியாக இல்லாமல் மக்கள் நலன் கருதி வரக்கூடிய அரசாங்கமாக அமைந்திருப்பதனால் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு பொதுமக்கள் நலனுக்காக இருக்கும், மத ரீதியாக இருக்காது என்பதை நான் கருதுகிறேன். எனவேதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதை நான் நம்புகிறேன்
என்றார் டெல்லி புனித குடும்ப மருத்துவமனையின் துணை இயக்குநர் மற்றும் முன்னாள் டெல்லி தமிழ் கத்தோலிக்க மறைப்பணியின் பொறுப்பாளரான ஆரோக்கியதாஸ்.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஊழல் வழக்கொன்றில் தண்டனை பெற்றதால் காலியான ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் 82.54% வாக்குகள் பதிவானதாக தற்காலிகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் 7 மணி முதலே மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று வாக்களித்தனர். அதிமுக சார்பில் எஸ் வளர்மதி, திமுக சார்பில் என் ஆனந்த், சிபிஎம் கட்சியின் சார்பில் கே அண்ணாதுரை, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எம் சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த தொகுதியில் போட்டியிட்டனர். பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தவிர சுயேட்சைகள் உட்பட 29 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்திய ஆயுதப்படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வாக்குப்பதிவு வெப் கேமராக்கள் மூலம் சென்னையில் உள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரியின் அலுவலகத்திலும் திருச்சியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலும் கண்காணிக்கப்பட்டது. இந்த தேர்தலுக்காக ஸ்ரீரங்கம் தொகுதியில் 322 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரியான அனில்குமார் இந்த தொகுதியின் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் காலை முதலே வாக்குப்பதிவை பார்வையிட்டார். இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமையன்று நடக்கவிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டதை அடுத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் அவர் வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்துள்ளது.
பெங்களூரிலிருந்து எர்ணாகுளம் சென்று கொண்டிருந்த ரயில் விபத்துக்குள்ளானதில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த செய்திகளுடன் மீண்டும் முரளிதரன்.
பெங்களூரிலிருந்து இன்று காலை 6:30 மணியளவில் எர்ணாகுளம் புறப்பட்ட இந்த ரயில் காலை 7:30 மணியளவில் ஓசூருக்கு அருகில் உள்ள ஆனைக்கல் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது தடம் புரண்டது. இந்த விபத்தில் 2 பொது பெட்டிகள், 2 ஏசி பெட்டிகள் உட்பட 9 பெட்டிகள் தடம் புரண்டன. D9 பெட்டியில் இருந்தவர்களே அதிகம் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நிகழ்ந்தவுடன் துவங்கிய மீட்புப் பணிகள் பிற்பகலில் நிறைவடைந்தன. தற்போது ரயிலின் இடிபாடுகளுக்குள் யாரும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இந்த விபத்தில் 10 பேர் பலியானதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது 9 பேர் மட்டுமே இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து காலை முதல் செய்தி சேகரித்து வரும் தனியார் தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகையாளர் சுப்பையாவிடம் இறந்தவர்களின் எண்ணிக்கையில் நிலவும் குழப்பம் குறித்து கேட்டபோது,
இடிபாடுகள் சிக்கி மரணமடைந்தவர்களில் 9 பேர் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முதலாவதாக ரயில்வே தரப்பில் 10 உடல்கள் மீது 10 பேர் மரணமடைந்து விட்டதாக உறுதியான தகவல் பலியானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. 9 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்னும் ஒருவருடைய அடையாளம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே 9 உடல்கள் இருப்பதனால் 9 பேர் மட்டும்தான் மரணமடைந்ததாகவும் தகவல் வெளியானது. எனவே இது தொடர்ந்து கடைசி வரை குழப்பமாக நீடிக்கிறது. இதற்கிடையே மாலை சம்பவ விபத்து நடந்த இடத்துக்கு பார்வையிட வந்த மத்திய அமைச்சர் அனந்தகுமார் அவர் பேசும் பொழுது 9 பேர் உடல்கள் அடையாளம் காணப்பட்ட விவரங்களை மட்டும் தெரிவித்தார். ஆனால் காலையில் 10 என்று கூறினார்கள், மாலையில் 9 என்று தெரிவித்துள்ளார்கள்
என்று தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் அனுப்பிய குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு செய்தி. கணினிகள் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு சாதனங்களில் நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஏராளமான தரவுகள் மீட்கவே முடியாதபடி அழிந்து போகக்கூடும் என்று இணையத்தின் தந்தைகளில் ஒருவர் என்று வர்ணிக்கப்படும் டாக்டர் வின் செர்ப் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார். கூகுள் நிறுவனத்தின் துணைத் தலைவர்களில் ஒருவரான இவர் கணினி தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி அதன் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இரண்டிலுமே பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக கூறியிருக்கின்றார். அந்த மின்னல் வேக மாற்றத்தின் காரணமாக நாம் கணினிகள் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேமித்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் பயன்படுத்தவே முடியாத பழைய தொழில்நுட்ப தகவல்களாகிவிடும் என்று அவர் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலம் 21 நூற்றாண்டின் மனித வரலாற்று தரவுகள் கணிசமாக காணாமலே போய்விடக்கூடும் என்றும் இந்த நூற்றாண்டு இருண்ட காலமாக ஆகிவிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சிக்கலுக்கு தேவையான தொழில்நுட்ப தீர்வை தேடுவதில் நாம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இணைய தொழில்நுட்பத்தின் தந்தைகளில் ஒருவர் என்று கருதப்படுபவரின் இத்தகைய கவலைகள் சரியா என்று தமிழ் இணையத்தின் முன்னோடிகளில் ஒருவரான மணி மணிவண்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இந்த தொழில்நுட்பம் வெகு வேகமாக மாறிக்கொண்டு வருவது. நாம் அச்சில் அடித்த நூலகங்கள் நூல்களை நாம் இன்றும் படிக்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 ஆண்டுகள் வரை ஒரு புத்தகம் எப்படியாவது சமாளித்துவிடும். அந்த எழுத்துக்களை நம்மால் படிக்க முடியும். ஆனால் நாம் சேமித்து வைத்திருக்கும் படங்கள் நூல்கள் இவற்றை நாம் எந்த வகையில் சேமித்து வைத்திருக்கிறோம், எதில் சேமித்து வைத்திருக்கிறோம் என்பவை வெகு வெகு வேகமாக மாறிக்கொண்டே வருகிறது. 1980s நாம் உபயோகித்துக் கொண்டிருந்த நெகிழித்தட்டு ஃபிளாப்பி டிஸ்க் அவற்றை இப்பொழுது பார்க்கவே முடியாது. நான் அவற்றில் சேமித்து வைத்திருந்த எல்லா தரவுகளையும் இன்று படிப்பதற்கான அந்த ஹார்ட்வேர் கூட கிடையாது, ஃபிளாப்பி ரீடர்ஸே இருக்காது. அதனால் அவற்றை படிக்க முடியாது. அப்படி உங்களால் ஒரு ஏதோ ஒரு வன்பொருளை வைத்துக் கொண்டு படிக்க முடிகிறது என்றே வைத்துக் கொள்வோம். அப்படி படித்தாலும் அதில் என்ன இருக்கிறது, அதை எப்படி படிக்க வேண்டும் என்பது தெரியாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. MS DOS-இல் சேமித்து வைத்திருக்கும் ஒரு சாதாரண கோப்பை இன்னொரு இயங்குதளத்தில் படிப்பது கடினம். அது என்னவென்று உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு முறைகளில் நாம் சேமித்து வைத்திருந்தோம். நான் சொல்வது ஏதோ பழைய நூற்றாண்டு அல்ல, 1980s நாம் உருவாக்கி வைத்திருந்த எந்த ஒரு கோப்பையும் இன்று படிப்பது மிக மிக கடினம். ஆனால் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் இருந்து யாராவது ஒருவர் ஹார்ட் டிஸ்க்கு மாற்ற வேண்டும். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து சிலர் இப்பொழுது கிளவுடில் மேகத்தில் சேமித்து வைக்கிறார்கள், மேகக்கணிகள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி சேமித்து வைக்கும் போது ஒவ்வொரு முறையும் 7 பெயர்த்து எழுதுவது போல, நீங்கள் குறியீட்டுகளை பெயர்த்து எழுதுவதைப் போல, எழுத்துக்களை மாற்றி எழுதுவதைப் போல நீங்கள் பழைய முறையிலும் சேமித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் மூலம். உங்களுடைய மாற்றத்தையும் குறிப்பிட்டு இந்த மாற்றத்தால் இப்பொழுது தற்காலத்தில் எந்த முறையில் இதை படிக்க வேண்டுமோ அதுக்கு மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி அதையும் சேமித்து வைக்க வேண்டும். இப்படி இப்ப பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வண்ணப்படங்கள் இல்லை, எல்லாம் கருப்பு வெள்ளை. பிறகு வண்ணப்படங்கள் வந்தன. வண்ணப்படங்கள் ஒரு சில வர்ணங்களே இருந்து போக இப்பொழுது கோடிக்கணக்கான வண்ணங்களை நம்மால் காட்ட முடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் சில காலத்தில் நம்மால் 3D படங்கள் வரவும், அதே போல இயங்கு படங்கள் இருக்கும், அசை படங்கள் இருக்கும். இந்த அசை படங்களின் ஃபார்மேட் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருக்கும், அதனுடைய ரெசல்யூஷன் மாறிக்கொண்டே இருக்கும். இவற்றையெல்லாம் நமக்கு தெரியாவிட்டால் சரியாக பதிவு செய்வது மிக மிக கடினமாகிவிடும். அவருடைய கவலை, இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பல செய்திகள் 100 கழித்து மக்களுக்கு இன்னும் தெரிந்திருக்குமா, அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்களா? கிட்டத்தட்ட இது ஒரு அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டிய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பது அவருடைய கவலை. அந்த கவலையை நானும் பங்கு கொள்கிறேன்.
இதற்கு தீர்வாக உங்களை போன்றவர்கள் என்ன தீர்வை முன்வைக்கிறீர்கள்?
இதற்கு பல்வேறு தீர்வுகள் இருக்கின்றன. இது தனிப்பட்டவருடைய ஆவணங்களை எப்படி சேமித்து வைத்திருப்பது, பொது துறையில் இருப்பவர்களுடைய ஆவணங்களை எப்படி சேமித்து வைத்திருப்பது, ஒரு நூலகத்தினுடைய நூல்களை எப்படி சேமித்து வைத்திருப்பது, ஒரு தனியாருடைய படத்தொகுப்பை எப்படி சேமித்து வைப்பது, இதுதான் சிக்கல். தற்காலத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கும் படத்தொகுப்புகளை சேமித்து வைக்கும் பொறுப்பு முழுக்க முழுக்க என்னுடையதாகவே இருக்கிறது. ஆனால் நம்முடைய படங்கள் பலவற்றை இப்பொழுது நாம் வரையிலே சேமித்து வைத்திருக்கிறோம். அப்படி வரையிலே சேமித்து வைத்திருக்கும் போது இவற்றை மாற்றி எந்தெந்த காலத்துக்கும் தொடர்ந்து தரக்கூடிய அளவுக்கு ஒரு சேவையாக பல நிறுவனங்கள் செய்ய தொடங்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. வின்சென்ட் சார் சொல்வது போல இது ஒரு சிக்கலான செய்திதான். ஆனால் எப்பொழுது இந்த சிக்கல் இருக்கிறதோ அதில் ஒரு வணிகம் இருக்கிறது. அந்த வணிகத்தை செய்வதற்கு யாராவது முன் வருவார்கள், ஏனென்றால் இதில் பணம் இருக்கிறது.
தமிழ் இணையதளத்தின் முன்னோடிகளில் ஒருவரான மணி மணிவணனின் சபிக்கிட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.